அனைத்து சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நண்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
தூதிகளின் மத்தியிலே வாசமுடுகிற எங்கள் அன்பின் ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, பரிசுத்தமுள்ளவரே, சர்வ வல்லமை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்ற வசனத்தின்படி பாக்கியம் பெற்றவர்களாக உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம். ஐயா, கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக, ஈவுகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலேயும் இவ்வண்ணமாய் நாங்கள் பல்வேறு இடங்களிலிருந்து ஒருமுனப்பட்டு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பதில்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப நேரத்தின் மூலமாக தங்கள் ஜெப வாழ்க்கையிலே முன்னேறியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசுவாசத்திலே ஆழமாய் சென்றிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நேரத்திலேயும் தங்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே, அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்து எப்படியாவது உம்மை குறித்த அறிவுக்குள்ளே அவர்கள் கடந்து வரவும், ரட்சிப்பின் விசுவாசத்திற்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பல இடங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் சம்பள உயர்விற்காக காத்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், எனக்கு வரவேண்டிய உயர்வு வரவில்லையே என்ற பாரத்தோடு இருப்பார்கள் என்றால், கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்காக நீர் பொறுப்பில் இருக்கிறவர்களிடத்திலே நீர் பேசி இந்த காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரை உண்மை நேசிக்கிற இந்த பிள்ளைகள் தங்களுடைய பணியிலே சோர்ந்து போய்விடாதபடி அவர்களை நீர் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, கழுத்து வலியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கழுத்தில் உள்ள எலும்பு தேய்மானத்தினாலோ வேறு எந்த காரணத்தினாலோ அப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கழுத்து தசைப்பகுதிகளை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனாலே சரீரத்தின் மற்ற பகுதிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களையும் உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம். ஐயா, கர்த்தர் தாமே பரிபூர்ணமான சுகத்தை தாரும். பணியிலே இடையூறு இல்லாதபடி பணியை தொடர கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே விபத்திலே அகப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே, சரீரத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் உம்முடைய அன்பின் கரத்தை வைத்து அற்புதமான பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, தசைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எலும்பு முறிவுகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி துரிதமாக சுகத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உட்கொள்ளுகிற மாத்திரை மருந்துகளை நீர் ஆசீர்வதித்து தாரும். அவர்களுக்கு அன்போடு கரிசனையோடு பணிவிடை செய்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, துப்புரவு தொழிலாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்யவும் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவிலே அவர்களும் கடந்து வரவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி ஒரு முக்கியமான பணி என்ற உணர்வோடு கூட அதை அனுதினமும் சரியானபடி செய்ய நீரே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே பிறருடைய வார்த்தைகளினாலே காயப்பட்டு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட காயங்களுக்கு ஆளானார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர்தாமே அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பொருட்படுத்தி காயப்பட்ட இருதய புண்களை கர்த்தர் மாற்றி பூரண சுகம் கொடுத்து உறவுகளை புதுப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது ஆண்டவரே யாரை குறித்தாவது கசப்போடும் எரிச்சலோடும் வைராக்கியத்தோடும் இருப்பார்கள் என்றால், அன்பு இன்னது என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கற்ப பையிலே பிரச்சனைகளோடு இருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எடுக்கிற வைத்தியங்களை நீர் ஆசீர்வதித்தலும், நீர் அவர்களுக்கு இறங்கி அற்புதமான ஆச்சரியமான சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பின் விளைவில் இல்லாதபடி பூரண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தை எதிர்பார்த்து ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்திலே நோக்கி கூப்பிடுகிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி செவி கொடுத்து அவருடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வாசிக்கிறோம். அந்த சுதந்திரத்தை உடைய பிள்ளைகளும் பெற்று அனுபவிக்க நேரே அருள் தாரும். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து உமை துதிக்கிற, உமை ஸ்தோத்தரிக்கிற, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதித்தலும், அவர்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த புதிய ஆண்டானது அவர்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும் ஆண்டாயிருக்கட்டும். நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தாரும். கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளிலே சிறந்து வழங்க உதவி செய்யும். ஞானத்தை தாரும், தெளிந்த புத்தியை தாரும். அவருடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலே அவர்களை கொண்டு செய்ய சித்தமாயிருக்கிற காரியங்களை கர்த்தர் செய்து முடித்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாயிருக்கட்டும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, எலிசாவினுடைய வாழ்க்கையிலே மிக ஆர்வம் தரும் ஒரு சம்பவம் 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்திலே இருக்கிறது. எலிசாவும் எலியாவை போல கரடு முரடானவர் என்பதும் வேடிக்கை குணம் நிறைந்தவர் என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. கர்த்தரும் வேடிக்கை உணர்வை உடையவர். அப்படிப்பட்ட குணநலன் உடையவர்களையும் கர்த்தருடைய ஊழியத்திலே பயன்படுத்துகிறார். வேத புஸ்தகத்திலே சில பகுதிகளை வாசிக்கும்பொழுது நம்மால் சிரிக்காமல் இருக்க முடியாது. பாருங்கள், 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 1 வசனம்.
சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான்.
முதல் வசனம் நாகமானின் வாழ்க்கையின் ஒரு காட்சியை நமக்கு கொடுக்கிறது. அவன் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாய் இருக்கிறான். அவன் ஒருவேளை தேவனை அறியாத ஒரு மனிதனாய் இருந்தாலும் அவன் ஒரு பெரிய மனிதனாகவும் மதிப்பு மிகுந்தவனாகவும் இருக்கிறான். அவன் மூலமாக கர்த்தர் சீரியாவை விடுதலை செய்தார். இது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். இந்த நாகமானும் கர்த்தர் பயன்படுத்திய ஒரு மனிதன் என்பதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, கிறிஸ்தவர்கள் அல்லாத மனிதர்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். இது ஒருவேளை உங்களுக்கு வினோதமாக தெரியலாம். கர்த்தர் பார்வோனை பயன்படுத்தினார், நேபுகாத்நேச்சாரை பயன்படுத்தினார், கோரேஸ் ராஜாவை பயன்படுத்தினார், மகா அலெக்சாண்டரையும் பயன்படுத்தினார். இங்கே அவர் நாகமானை பயன்படுத்தினார் என்றும் வாசிக்கிறோம். நாகமான் மகா பராக்கிரமசாலியானவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா காரியங்களும் பரலோகத்திலேயும் கணக்கு வைக்கப்பட்டுதான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை கூட கர்த்தர் அற்பமாய் எண்ணுகிறதில்லை. அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று வாசிக்கிறோம். இவ்வளவு பெரிய காரியங்கள் அவனை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் அவனோ ஒரு குஷ்டரோகியாய் இருந்தான் என்பதையும் பார்க்கிறோம். கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இல்லாத பலரை குறித்தும் இந்த உலகத்திலே சிறந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவர்களும் சிறப்பான பல காரியங்களை செய்த அருமையான ஆண்களும் பெண்களுமாய் இருக்கிறார்கள். என்றாலும் அவர்களும் பாவிகளாக இருக்கிறார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் எவ்வளவு அருமையானவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பார்வையிலே எல்லாரும் பாவிகளே. தேவனை அறியாத தேசங்களிலே குஷ்டரோகிகள் சமுதாயத்தை விட்டு தள்ளி வைக்கப்படவில்லை. ஆனால் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு அப்படிப்பட்டவர்களை ஊருக்கு வெளியே புறம்பே தள்ளி வைக்கும்படியாக கட்டளை கொடுத்திருந்தார். குஷ்டரோகம் மற்றவர்களுக்கு பரவாமல் இருப்பதற்காக அவ்வாறு செய்தார். இன்றைக்கும் பல இடங்களிலே குஷ்டரோக வியாதி உள்ளவர்கள் தனியாக சிறு கிராமமாக அமைத்து வாழும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அவர்களை பிரத்யேகமாக வைப்பது முக்கியம் என்பதை மக்கள் அறியாதிருந்த காலத்திலேயே கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு அதை ஒரு கட்டளையாகவே கொடுத்திருந்தார். அருமையானவர்களே, இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். வேத புஸ்தகத்திலே குஷ்டரோகமானது பாவத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு காரணம், ஒரு மனிதனால் குணமாக்கப்பட முடியாத ஒன்றாய் இது இருக்கிறது. தேவன் ஒருவரே பாவத்தை குணமாக்கி பாவியை ரட்சிக்க முடியும். நாகமானுக்கு அநேக சிறந்த குறிப்புகள் இருந்தது. ஆனாலும் அவன் ஒரு பாவியாயிருக்கிறான். அவனுடைய குஷ்டரோக வியாதியை அவன் மூடி மறைக்க முற்பட்டான். ஆனாலும் அதை அவனால் குணமாக்க முடியவில்லை. இன்றைக்கும் அநேகர் பாவமான வாழ்க்கைக்கு மேலே வெள்ளையடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் தேவை என்ன தெரியுமா? அவர்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்தமாக கழுவப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் 5:2 பாருங்கள்.
சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள்.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சிறுமியை குறித்து மேலும் விவரங்கள் நமக்கு தெரியவில்லை.
அவளுடைய பெயர் கூட நமக்கு தெரியாது. அவள் சிறியவளாய் இருந்தாலும் சிறந்தவளாய் இருந்திருக்கிறாள். எஸ்தரை போல, ரூத்தை போல, சாராளைப் போல, ரிபேக்காளைப் போல, ராகேலைப் போல ஒரு சிறந்த பெண்தான். இவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். வசனம் 3 பாருங்கள்.
அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள்.
எந்த விதத்திலேயும் இந்த எபிரேய பெண் கட்டளை கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் தனது எஜமாட்டியரிடத்திலே தீர்க்கதரிசியாகிய எலிசாவை குறித்து சொல்கிறாள். இவ்வாறு இவள் பேசியது சீரிய அரசனின் காதுகளுக்கு சென்று விட்டது. பாருங்கள், 2 ராஜாக்கள் 5:4.
அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தாள்.
தனக்கு மிகவும் பயனுள்ள ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறந்த காரியம் இருக்கிறது என்பதை கேள்விப்படும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். உடனடியாகவே இஸ்ரவேலின் அரசனுக்கு ஒரு கடிதம் எழுதி வெகுமதிகளோடு கூட அனுப்புகிறான். பாருங்கள், 2 ராஜாக்கள் 5:5-7.
அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான்.
இந்த கடிதமானது இஸ்ரவேலின் அரசனுக்கு கோபத்தை உண்டு பண்ணியது. கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்று சொன்னான். அருமையானவர்களே, அனுப்பப்பட்ட செய்தி தவறான மனிதனிடத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தது. இந்த செய்தி எலிசாவினுடைய கரத்திற்கு சென்றிருக்க வேண்டும். மிக தெளிவாக அரசன் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா என்கிறான். அதேவேளையிலே எலிசாவும் தான் குணமாக்கும் வரமுள்ளவன் என்று சொல்லவில்லை. ஆனால் மகா உன்னதமான வைத்தியரோடு அவனுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. பாருங்கள், 2 ராஜாக்கள் 5:8.
இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான்.
பார்த்தீர்களா, எலிசா நாகமானை தன்னிடத்திலே வரும்படியாக சொல்கிறான். வசனங்கள் 9-10.
அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான்.
நாகமான் அந்நாட்களிலே வடக்கே இருந்த ஒரு பெரிய ராஜ்யத்தின் படைத்தளபதி. சீரியா ஏற்கனவே இஸ்ரவேலின் மேலே வெற்றி கண்டிருந்தது. எனவே நாகமான் வரும்பொழுது அவனுக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும் என்றுதான் அவன் எதிர்பார்த்திருப்பான். ஆனால் நடந்தது என்ன? எலிசா அவனை பார்த்து யோர்தான் நதியிலே போய் 7 நேரம் ஸ்நானம் பண்ணும் என்று சொல்லிவிடுகிறான். இது நாகமானின் பெருமையை பாதித்தது. சொல்லப்போனால் எலிசா நாகமானுக்கு சிறந்த ஒரு வரவேற்பு கொடுக்கவில்லை. இன்னமும் தெளிவாக சொன்னால், எலிசா நாகமானை எந்த விதத்திலையும் வரவேற்கவில்லை. வாசலண்டை வந்துகூட நாகமானை பார்த்து பேசவில்லை. ஆனால் நாகமான் நினைத்தது என்ன? எலிசா வெளியே வந்து தன்னை தொட்டு குணமாக்குவான் என்று எதிர்பார்த்தான். ஆனால் எலிசா தன் வேலைக்காரன் மூலமாகவே நாகமான் போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணினால் போதும் என்று கூறிவிடுகிறான். இந்த ஆலோசனையை நாகமான் ஏற்றுக்கொள்ளப் போகிறாரா? பாருங்கள், 2 ராஜாக்கள் 5:11.
அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன்.
நாகமான் பெருமையுள்ள ஒரு மனிதனாய் இருந்தபடினாலே மிக சோர்ந்து போய்விட்டான். இதுவரை இப்படி யாரும் இவனை நடத்தியதில்லை. தேவன் நாகமானை குஷ்டரோகத்திலிருந்து மட்டுமல்ல பெருமையிலிருந்தும் குணமாக்கப் போகிறார். தேவன் உங்களையும் ரட்சிக்கும் பொழுது இப்படிப்பட்ட அவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையை விட்டு எடுக்கிறார். தேவன் வெறுக்கிற காரியங்களிலே ஒன்று பெருமை. பிரியமானவர்களே, தேவன் அன்பாக இருக்கிறார் என்று அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவன் வெறுக்கவும் செய்கிறார். வெறுப்பு இல்லாமல் அன்பு கூற முடியாது. தீமையான காரியங்களை வெறுக்காமல் நல்ல காரியங்களை நேசிக்க முடியாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிப்பீர்கள் என்றால் உங்கள் தெருவிலே உங்கள் பிள்ளைகளை கடிக்க வரும் நாய்களை நீங்கள் வெறுப்பீர்கள். அதை நீங்கள் கொல்ல வேண்டும் என்று எண்ணுவீர்கள். தேவன் மனிதனை நேசிக்கிறார் என்பது உண்மை. அதே நேரத்திலே தேவன் பெருமையையும் வெறுக்கிறார். நீதிமொழிகள் 6:16-19 பார்த்தால் தேவன் வெறுக்கிற 7 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலிலே முதலிலே இருப்பது மேட்டிமையான கண். ஆம், பெருமையைத்தான் முதலாவது அவர் வெறுக்கிறார். கொலை செய்வதை வெறுப்பதைப் போல பெருமையையும் வெறுக்கிறார். யாக்கோபு 4:6 என்ன சொல்கிறது? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமை ஒரு பெரிய பாவம்தான். நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11:2 அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்று வாசிக்கிறோம். இறுதியாக மற்றொரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 29:23 மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். தேவன் ஏன் பெருமையை வெறுக்கிறார்? பெருமைக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டுமென்றால் தன்னை குறித்து நினைக்க வேண்டியதற்கு மிஞ்சி நினைப்பது. அப்போஸ்தலன் பவுல் இதை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறார். பாருங்கள், ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். பெருமை தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுகிறது, தகுதிக்கு மிஞ்சி எதிர்பார்க்கிறது. பெருமை என்றால் என்ன தெரியுமா? நீங்கள் யாராயிருக்கிறீர்கள் என்பதற்கும் நீங்கள் யாராயிருக்கிறீர்கள் என்று எண்ணுகிறீர்களோ அதற்கும் உள்ள வித்தியாசம்தான் பெருமை. சாத்தானின் பெருமையே அவனை கீழே கொண்டு வந்தது. இதுதான் அவனுடைய பாவம். பிரியமானவர்களே, ஏதோமனுடைய பாவமும் பெருமைதான். கர்த்தர் ஏதோமை குறித்து சொல்கிறதை கவனியுங்கள். உபதியா 4:1 நீ கழுகை போல உயரப் போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத் தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனிதனுடைய பெருமை தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக ஓடுகிறது. எப்பொழுதெல்லாம் இவை சந்திக்க நேரிடுகிறதோ அப்பொழுதெல்லாம் பிரச்சனைதான். ஏனென்றால் இரண்டுக்கும் ஒத்துப்போக முடியாது. மனிதனுடைய பெருமை தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக ஓடுகிறது. மனிதனுடைய பெருமைக்கான உயர்ந்த ஒரு விடை என்னவென்றால் அது தேவனுடைய இரட்சிப்பின் திட்டம்தான். தேவன் மனிதனை தாழ்மையாய் வைத்திருக்கிறார். மனிதனிடத்திலிருந்து அவர் எதையும் பெற்றுக்கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்துவை சந்தித்தபொழுது பவுலப்போஸ்தலன் பிலிப்பியர் 3:7 எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லுகிறார். அவர் சமயத்தை தனக்கு லாபமாக வைத்திருந்தார். ஆனால் கிறிஸ்துவை இரட்சகராக கண்டபொழுது அதை விட்டுவிட்டார். கிறிஸ்துவும் பெருமையும் இணைந்து செல்லவே முடியாது. நீங்கள் பெருமை உள்ளவர்களாக இருந்து கொண்டே கிறிஸ்துவையும் உங்கள் இரட்சகராக விசுவாசிக்க முடியாது. உங்கள் எல்லா பெருமைகளையும் தூசியிலே உதறி போட வேண்டும். நாகமானின் சரித்திரம் எப்படி பெருமை ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவன் ஒரு சிறந்த மனிதன் என்று வேதத்திலே அவனை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவன் ஒரு குஷ்டரோகி என்பதையும் பார்க்கிறோம். அவன் பாவியான ஒரு மனிதன்தான். தேவன் அவனை அவனுடைய குஷ்டரோக வியாதியிலிருந்து மட்டுமல்ல அவனுடைய பெருமையிலிருந்தும் குணமாக்கினார். நாகமான் எலிசா வெளியே வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினாலே அந்த இடத்தை தடவி தன்னை குணமாக்குவான் என்று நினைத்திருந்தான். இதுதான் சடங்காச்சாரங்கள் பிரியமானவர்களே. ஆனால் தேவன் விசுவாசத்தினாலேதான் குணமாக்குகிறார். குணமடைவதற்காக நீங்கள் மனிதனிடத்திலே செல்வதில்லை, பரம வைத்தியரிடத்திலே செல்லுகிறீர்கள். 2 Kings 5:12
நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான்.
இங்கே நாகமான் சொல்வது சரியானது என்று சொல்லலாம். ஏனென்றால் லெபனானில் உள்ள அந்த நதிகள் உண்மையாகவே அருமையானவை. யோர்தான் நதி கலங்கலான தண்ணீர் ஓடும் ஒரு நதி. எனவேதான் நாகமான், சுத்தமான தண்ணீர் உள்ள நீரோடையிலே நான் குளிக்காமல் ஏன் இந்த அழுக்கான யோர்தானிலே குளிக்க வேண்டும் என்று கேட்கிறான். இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் உண்டு பிரியமானவர்களே. இன்று அநேகர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையண்டை வருவதை வெறுக்கிறார்கள். ஒரு வெட்கத்தின் ஒரு இடமாய் அது இருக்கிறது. எனவே அநேகர் சிலுவையண்டை வர விரும்புகிறதில்லை. அதற்கு பதிலாக ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை செய்யலாமா என்று கேட்கிறார்கள். நாகமானும் அப்படித்தான் செய்ய விரும்பினான். காரணம் அவனுக்கு இருந்த பெருமை. ஆனாலும் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு, பாவ குஷ்டத்திலிருந்து குணமாக்கப்படுவதற்கு சிலுவை அருகேதான் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் முன்னாலே வந்து ஒரு பெருமை உள்ள மனிதராக நீங்கள் நிற்க முடியாது. அவர் அண்டையிலே வரும்பொழுது நீங்கள் வேறு எந்த காரியங்களையும் நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லவே முடியாது. நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், வா என்று அழைத்தீர், இதோ வந்தேன் என் ஆண்டவரே என்றுதான் நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிலுவையிலே அவர் நமக்காக சம்பாதித்த மீட்பை பெற்றுக் கொள்வதுதான். 2 ராஜாக்கள் 5:13 பாருங்கள்.
அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்க தரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள்.
நாகமான் பெருமையிலே நின்று கொண்டிருந்தாலும் அவனுடைய வேலையாட்கள் தீர்க்க தரிசி சொன்ன காரியங்களிலேயும் நன்மை இருக்கும் என்பதை உணர்த்த முயற்சிக்கிறார்கள். தீர்க்க தரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா என்று கேட்கிறார்கள். இன்றைக்கும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு எத்தனை பேர் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்கள் தெரியுமா? எருசலேமிற்கு போய்விட்டு வந்தால் ரட்சிப்பு உண்டு என்று சொன்னால் அநேகர் போய்விடுவார்கள். யோர்தானிலே குளித்தால் ரட்சிப்பு கிடைக்கும் என்றால் அநேகர் போய் குளிப்பார்கள். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. உங்களுக்காக அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்து முடித்ததை மனமுவந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் பிச்சைக்காரர்களைப் போலத்தான் கர்த்தரிடத்திலே வருகிறோம். நாகமானும் கர்த்தரிடத்திலே அப்படித்தான் வர வேண்டும். 2 ராஜாக்கள் 5:14.
அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான்.
நாகமான் யோர்தான் நதிக்குள்ளே சென்று 7 தரம் மூழ்கினான். நாகமான் குளித்ததை நாம் பார்க்கக்கூடியவர்களா இருந்திருப்போம் என்றால் அதற்காக எவ்வளவும் கொடுக்கலாம். ஏனென்றால் ஒவ்வொரு முறை அவன் தண்ணீருக்குள்ளே மூழ்கி எழும்பும் பொழுதும் தன்னுடைய சரீரத்தை திரும்ப திரும்ப பார்த்திருப்பான். இது எத்தனை முட்டாள்தனமான காரியம். நான் குணமாகவில்லையே, நான் குணமாகவில்லையே, என்னுடைய குஷ்டரோகம் போகவில்லையே என்று சொல்லி தண்ணீரிலே மூழ்கியிருப்பான். ஆனால் 7வது முறை அவன் மூழ்கி எழும்பிய பொழுது அவன் பரிபூரணமாய் சுகமானான். பாருங்கள், 2 ராஜாக்கள் 5:15-19.
அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனைத் தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கையிலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றான். அதற்கு அவன், சமாதானத்தோட போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன போது
தான் குணமாகியதை குறித்து மிகுந்த மன நிறைவோடு எலிசா வெகுமதிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நாகமான் கேட்கிறான். ஆனால் கர்த்தர் செய்த காரியத்திற்காக எலிசா எந்த வெகுமதியையும் பெற்றுக் கொள்ள விரும்பவில்லை. எலிசாவுக்கு கேயாசி என்ற ஒரு வேலைக்காரன் இருந்தான். இந்த அருமையான வெகுமதிகள் கை நழுவுவதை அவன் வெறுத்தான். எனவே அவன் நாகமானுக்கு பின்னாலேயே ஓடுகிறான். பாருங்கள், இரண்டு ராஜாக்கள் 5:21-23.
நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகை ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக் கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 கைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான்.
கேயாசி ஏன் நாகமானுடைய காணிக்கைகளை பெற்றுக்கொள்ள இப்படி தீவிரித்து சென்றான்? இச்சை, பிரியமானவர்களே, இது பேராசை. மேட்டண்டை வரைக்கும் வேலைக்காரர்களை அந்த வெகுமதிகளை சுமந்து வர சொல்கிறான். பின்னர் அதை தானே சுமந்து கொண்டு தீர்க்கதரிசி எதையும் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தனியாக வருகிறான். அது மட்டுமல்ல, கொடுக்கப்பட்ட வெகுமதிகளை பத்திரமாக ஒழித்து வைத்து விடுகிறான். வந்து தன்னுடைய வேலைகளிலே எப்பொழுதும் போல ஈடுபட்டு விட்டான். எதுவும் நடக்காதது போல அவன் நடந்து கொள்கிறான். பாருங்கள், வசனங்கள் 26-27.
அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சத் தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான்.
கவனித்தீர்களா? நாகமானுடைய பெரிய பாவம் அவனுடைய பெருமை. இங்கே கேயாசியனுடைய பெரிய பாவம் பேராசை. பேராசை ஆத்மாவின் குஷ்டரோகமாயிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, 2 முக்கியமான பாடங்களை இன்றைக்கு நாம் வாசித்த பகுதியிலே கற்றுக் கொள்கிறோம். 1, கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். 2, அவர் பேராசையையும் வெறுக்கிறார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். புலம்பல் 3:25.